الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم من آذى مسلما فقد آذاني ومن آذاني فقد آذى الله رواه الطبراني பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவற்றை எடுத்து நடக்குமாறு, எவற்றிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை விலக்கி வைத்திருக்கிறானோ, தடுத்து வைத்திருக்கிறானோ, அவற்றிலிருந்து விலகி நடக்குமாறு இறக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படி வணக்க வழிபாடுகள் செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ, அவனுக்கு வழிபடும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ, அதே போல சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய உரிமைகளை மதித்து அடுத்த சகோதரர்களுடைய அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி வாழும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். யாரெல்லாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அளவாக செய்து முறையாக செய்து பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்தார்களோ, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹிடத்தில் எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்காத சகோதரர். அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் அடுத்தவர்களுடைய கடமைகளிலே அதை மீறியதின் காரணமாக நிச்சயமாக அல்லாஹிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற விளக்கத்தை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய பார்க்கிறோம் அன்பு சகோதரர்கள். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மன் ஆதா முஸ்லிமன் ஃபக்கத் ஆதானே, யார் ஒரு முஸ்லிமுக்கு நோவினை செய்கிறானோ, எந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்கிறானோ, நோவினை செய்கிறானோ, ஏமாற்றுகிறானோ, காரணம் இல்லாமல் ஏசுகிறானோ, அடிக்கிறானோ, சொத்தை அபகரிக்கிறானோ, புறம் பேசுகிறானோ, பொறாமைப்படுகிறானோ, சூனியம் செய்கிறானோ, இப்படி
கெட்ட குணங்கள் எவரிடத்தில் இருக்கிறதோ அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர் எனக்கு நோவினை செய்து விட்டார். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம யாரும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்வோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டாலே வாய் நிறைய ஸலவாத்து சொல்லுகிறோம். அது சொல்ல வேண்டும். யார் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்ல இல்லையோ அவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய உலோபி என்று ஹதீஸிலே வருகிறது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய பெயருக்கு ஸலவாத்து சொல்லுவதற்கு எவ்வளவு பெரிய மகிமைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். மன் ஸல்லா அலைய அஷர, யார் என் பெயரிலே ஒரு ஸலவாத்து சொல்லுகிறானோ அல்லாஹ் அவர் மேல பத்து ஸலவாத்து சொல்லுகிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸலவாத்து என்றால் என்ன? அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய அன்பு அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுவதற்கு அல்லாஹுடைய ரஹ்மத் எங்கள் மீது மலை ஒன்று பொழிகிறது என்றால், அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? மன் ஆதா முஸ்லிமான், யார் ஒரு முஸ்லிமுக்கு, யார் இன்னொரு முஸ்லிமுக்கு நோவினை செய்கிறாரோ, அநியாயம் செய்கிறாரோ, அவர் எனக்கு நோவினை செய்து விட்டார். சகோதரர்களே, ரசூலுல்லாவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டார்கள், ரசூலுல்லாவுக்கு கேலி சித்திரம் எழுதி விட்டார்கள், ரசூலுல்லாவை மோசமாக அதாவது நடிக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் எத்தனை கவலைப்படுகிறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறோம். ஆனால் அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நோவினை செய்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எனக்கு நோவினை செய்து விட்டார். எனக்கு நோவினை செய்தவர் ஃபக்கது ஆதல்லாஹ், அல்லாஹுக்கு நோவினை செய்து விட்டார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அணிகலன், யூனிஃபார்ம், நற்குணம் ஒன்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், இந்த உலகத்திலே தொழுகையை மட்டும் சொல்லிக் கொடுத்து வணக்க வழிபாடுகளை மட்டும் உருவாக்க அல்ல நான் நபியாக அனுப்பப்பட்டேன். நான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணமுள்ள, நல்ல குணமுள்ள, பிறரை மதித்து பிறருடைய உரிமைகளை பேணி வாழுகின்ற நல்ல குணமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, அஹ்லாக் என்கின்ற அந்த நற்குணத்தை உருவாக்குவதற்காகத்தான், நற்குணத்தை பூர்த்திப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த மண்ணுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், சொன்னது மட்டுமல்ல, குணமே இல்லாமல் மிருகத்தனமாக வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே நற்குணத்தை போதித்து நல்ல குணமுள்ள, பிறரை மதிக்கின்ற, பிறருக்கு உதவி செய்கின்ற, அடுத்தவருக்கு நலனை நாடுகின்ற ஒரு சமுதாயத்தை இந்த மண்ணிலே உருவாக்கிய பெருமை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது சகோதரர்களே. எனவே இஸ்லாமியன் என்றால் யார் தெரியுமா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வரை விளக்கணம் சொல்லுகிறார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிஸானிஹி வயதிஹி. இஸ்லாமியன் என்றால் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் முகமது காசிம் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார், ஹத்னா செய்திருக்கிறார், சடங்குகளை செய்கிறார், இவர்தான் முஸ்லிம். அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன பில் லிஸானிஹி வயதிஹி, அவருடைய நாவினால், அவருடைய கைகளினால் அடுத்தவர்கள் ஈடேற்றம் பெறுகிறவர் தான் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய சில சகோதரர்கள் பிற சகோதரர்களோடு நடந்து கொள்கின்ற முறையை பார்த்தால், அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அவர்களுடைய நடத்தைகள், அடுத்தவர்களுடைய குறையை தேடுவதும், அதை அம்பலப்படுத்துவதும், குறை சொல்லி திரிவதும், இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே கோல் சொல்லி பிரிப்பதும், இரண்டு நல்லாக நடக்கிறவர்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல ஒற்றுமையாக இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே கோல் சொல்லி பிரிப்பதும், அதே போல சகோதரர்களே, ஒரு குறையை கண்டுவிட்டால் ஊர் முழுக்க அதை சொல்லி திருந்தி, அதாவது புறம் பேசி திரிவதும், இப்படியான அருவறுப்பான குணம் உள்ள அநேக நபர்களை நாங்கள் நமது சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல, ஒரு முஸ்லிமுக்கு அணிகலன். அவருக்கு இருக்க வேண்டிய யூனிஃபார்ம் அது வெளித்தோற்றம் மட்டுமல்ல, வெறும் இபாதத்துகள் மட்டுமல்ல, நல்ல குணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் இஸ்லாம் சொல்லி தந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்த அந்த நல்ல குணம் உள்ளவர்களாக நாம் நடமாறுவோமே ஆனால், நமக்கு பக்கத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்பொழுதோ இஸ்லாத்துக்குள் வந்திருப்பார்கள் அன்பு சகோதரர்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது யுத்தத்தால் அல்ல, ஜிஹாதால் அல்ல, வலிமையால் அல்ல, பலாத்காரத்தால் அல்ல, நல்ல குணத்தால் அன்பு சகோதரர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நபிச்சோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த குணம் அவர்கள் சென்ற இடமெல்லாம். இந்தோனேசியாவை நாங்கள் உலகத்திலே பெரிய ஒரு இஸ்லாமிய நாடு என்று சொல்லுகிறோம். மலேசியாவை நாங்கள் ஒரு இஸ்லாமிய நாடு என்று பெருமையாக இன்று சொல்லுகிறோம். அன்பு சகோதரர்களே, அந்த நாடுகளில் எல்லாம் இஸ்லாம் பரவ காரணம் அந்த நாட்டுக்குள்ளே இஸ்லாத்தை சுமந்து கொண்டு சென்ற அந்த நபர்கள், அவர்களுடைய அந்த சாபியங்களுடைய சில நபித்தோழர்களுடைய நல்ல குணம், அவர்கள் குறிப்பாக வியாபாரத்திலே கடைபிடித்த நல்ல பண்புகள், அதை பார்த்துத்தான் அந்த நாடு முழுக்க இஸ்லாம் பரவியது என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே. எனவே இந்த நல்ல குணம் உள்ளவர்களாக எங்களை மாற்றிக் கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறை, ஒரு சுன்னா என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த மகன் போன்று வளர்த்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, 10 வயதில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சின்ன வயதில் இருந்து ரசூலுல்லாஹுடைய சகவாசத்தில் வளர்ந்தார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து சொல்லுகிறார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, காலையிலிருந்து மாலையாகும் வரைக்கும் எவர் மீதும் யாருடனும் பொறாமைப்படாமலும் வஞ்சகம் இல்லாமலும் குரோதம் இல்லாமலும் நடந்து கொள்ள முடியுமானால் நீ நடந்துக்கோ. காலையிலிருந்து மாலையாகும் வரைக்கும் யாருடனும் பொறாமை இல்லாமலும் வஞ்சகம் இல்லாமலும் குரோதம் இல்லாமலும் நடந்து கொள்ள முடியுமானால் நீ நடந்துக்கோ. வதாலிக்க சுன்னத்தி மகனே, அதுதான் என்னுடைய சுன்னத், அதுதான் என்னுடைய வழிமுறை. யார் அந்த நல்ல குணத்தை பின்பற்றுவாரோ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, இன்று இந்த ரசூலுல்லாஹுடைய அருமையான சுன்னாவை நாங்கள் புலி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவரோடு பொறாமை, அடுத்தவருடைய முன்னேற்றம் பொறுக்கவில்லை. அவர் வியாபாரத்துல முன்னேறிட்டாரு, நல்லா வீட்டை கட்டிட்டாரு, வாகனம் வாங்கியிருக்கிறாரு, அவரோட பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முன்னேறிக்கிறாங்க, இவருக்கு ஜெலஸ், பொறுக்கவில்லை. அவரோட பேசிக் கொண்டிருந்தவர் பேசுறாரு இல்ல, அவரோட நல்லா இருந்தவர் சிரிக்கிறார் இல்ல, சலாம் சொல்றாரு இல்ல, அவர் ஒன்றும் செய்யல, அவர் முன்னேறினது இவருக்கு பிடிக்கல. ஏன் இந்த பொறாமை அன்பு சகோதரர்கள்? உலகத்திலே மிக கொடூரமான, மிக அருவறுப்பான பாவ செயல், வட்டியை விட, விபச்சாரத்தை விட, கொலையை விட மோசமான பாவம் பொறாமை என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்தவர்களின் உயர்வு கண்டு, அடுத்தவர்கள் நல்லா இருக்கிறத கண்டு நாங்க ஏன் பொறாமப்படணும் சகோதரர்களே? அதற்கு ஏன் மறைந்திருந்து சூழ்ச்சி செய்யணும்? அதற்கு ஏன் சூனியம் செய்யணும்? அது ஏன் அவரை பற்றி குறை சொல்லி திரியணும்? அல்லாஹ் கேட்கிறான், நாங்கதான் கொடுக்கிறது, நீங்கள் அல்ல. இந்த உலகத்தில வாழ்வாதாரத்தை பங்கு வைக்கிறது, ரிஸ்கை பங்கு வைக்கிறது நாங்க, நீங்கள். அதனால நாங்க சிலருக்கு கூட குறைப்போம், குறைச்சி கொடுப்போம், சிலரை ஏழையாக்குவோம், சிலரை பணக்காரனாக்குவோம், உயர்த்துவோம், தாழ்த்துவோம். நாங்கள் உங்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதில் எங்களுக்கு குறை காண முடியாது. பாருங்களேன், அவர் அல்லாஹ் பணக்காரனாக்கிறான், என்ன ஏழையாக்கி வச்சுக்கிறான், ஏண்ட பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கல, அந்த அவரோட பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, பட்டதாரிகளாக, என்ன இது என்று அல்லாஹ்வுக்கு ஏசுவதா சகோதரர்களே? எனவே வாழ்வாதாரத்தை பங்கு வைப்பது, ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணுவது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது, அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். யாரும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா தஹாஸது வலா தனாஜசு வலா தபாஹலு வலா தகாபரு வகூலு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்கள் ஒருவரை ஒருவர் பொறாமைப்பட வேண்டாம். இன்னொருவருடைய உயர்வு கண்டு, அந்தஸ்து கண்டு, அவர் நல்லா இருக்கிறத பார்த்து மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார், அவர் முயற்சி செய்தார், அல்லாஹ் எனக்கும் தருவார் என்று உள்ளத்தை தேக்கிக் கொள்ள வேண்டும். பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் பொறாமை உணர்வு இருக்கிறது எங்களை அறியாமலே, எங்களோட அமல்களை எவ்வளவு அமல் செய்திருப்போம், தொழுதிருப்போம், நெத்திலே தர்மம் செய்திருப்போம், கணக்கின்றி உம்ரா ஹஜ் செய்திருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹஸது யாக்குலுல் ஹஸனாத் ஃமா தாக்குலுன் நார் வல் ஹதப், எப்படி விறகு கட்டையை நெருப்பு சாம்பலாக்கி விடுமோ இதே போல பொறாமை ஒருவருடைய அமல்களை சாம்பலாக்கி விடும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் லா தஹாஸது, ஒத்தர்க்கொத்தர் பொறாமப்பட்டுக் கொள்ள வேணாம். உலகத்தில் நடக்கிற ஒருவரை பற்றி குறை சொல்லி திரிவது, ஒருவருடைய குறையை அம்பலப்படுத்துவது, ஒருவரை பற்றி புறம் பேசுவது, பலாய்கள் இரண்டு சொல்லுவார், ஒருவரை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, இவைகள் அதையெல்லாம் மீறி இவன் பாருங்களேன் நல்லா இருக்கிறான் இட கூடாது என்று சொல்லி சகோதரர்களே மறைந்திருந்து சூனியம் செய்வது நாவது பில்லாஹிங்க. இன்னொரு மனிதர் இன்னொரு நபருக்கு ஒரு அதாவது கட்டாரியையோ ஒரு அதை ஜின்னிடத்திலேயோ போய் சூனியம் செய்வது இருக்கிறதே சகோதரர்களே, சிகர் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அதற்கு அசராத்தை வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் பலிக்கும். ஆனால் யார் அந்த சிகர் என்கிற சூனியம் என்கிற அடுத்தவருக்கு சூனியம் செய்கிற வேலையில் இறங்குகிறாரோ சகோதரர்களே, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை அவர் செய்துவிட்டார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை அழிவிலே போடுகிற, உங்களை நரகத்திலே கொண்டு தள்ளுகிற ஏழு பாவங்களை பயந்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். அதிலே ரசூலுல்லாஹ் ஷிர்கை சொல்லுகிறார்கள், அஷிர்கு பில்லாஹ். சகோதரர்களே, ஒரு ஆத்மாவை கொலை செய்வதை பற்றி சொல்லுகிறார்கள், வட்டியை சொல்லுகிறார்கள், விபச்சாரத்தை சொல்லுகிறார்கள், அதிலே வஸ்ஸிஹர் சூனியத்தையும் சொல்லுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏழு பெரும்பாவங்களில் ஒன்றாக சூனியத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இவைகள் எல்லாம் நடக்க காரணம் பொறாமைதான். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஆங்காங்கே யாரெல்லாம் பிறருக்கு மந்திரங்களை கற்றுக்கொண்டு சூனியம் செய்கிறார்களோ அந்த சூனியவாதிகளை தேடிப்பிடித்து கொலை செய்யுங்கள் என்று தன்னுடைய கவர்னர்களுக்கு ஆட்சியின் எல்லா பகுதிகளுக்கும் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் போய் சேருகிறது அந்த ஆங்காங்கே கவர்னர்களுக்கு. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அமீர் மீனுடைய கட்டளை சூனியம் செய்பவர்களை தேடிப்பிடித்து கொலை செய்யும்படி உடனே சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி சொல்லுகிறார், எங்களுடைய பகுதியிலே மூன்று சூனியக்காரர்களை நாங்கள் கொண்டு வந்து இஸ்லாமிய நீதிமன்றத்திலே நிறுத்தி அவர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, எனவே இமாம் அதாவது இமாம்களுடைய கருத்து, ஒருவர் இன்னொருவருக்கு சூனியம் செய்தால் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் போன்றவர்களுடைய கருத்து, ஒருவர் இன்னொருவருக்கு சூனியம் செய்கிற நேரத்தில் அவர் காபிராகி விடுகிறார், அவர் கொலை குற்றத்துக்கு தகுதியானவராக ஆகிறார், அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது சூனியம் செய்கிறவனுக்கு தண்டனை அவனை வாளால் வெட்டுவதுதான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சிகர் சூனியம் மட்டுமல்ல, பொறாமையின் காரணமாக இன்று நடக்கின்ற விபரீதங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பொறாமையையும் கோபத்தையும் இன்னொருவரோடு கோபித்துக் கொள்வதை கலைக்காமல் இருப்பது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு மூன்று நாட்களுக்கு மேலால் கோபித்துக் கொண்டிருப்பது கூட. அன்பு சகோதரர்களே, எனவே ஹசதையும் அல் பஹ்வா கோபத்தையும் கோபித்துக் கொள்வது, இன்னொரு முஸ்லீமோடு கோபித்துக் கொண்டு அவரோடு பேசாமல் கதைக்காமல் இஸ்லாம் அனுமதித்த காரணம் இல்லாமல் வெறுத்து நடப்பதும் பொறாமையும், இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நோய்க்கு ஒப்பிடுகிறார். அன்பு சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்லே வருகிறது, தப்ப இலைக்கும் தாவுல் உமம் கபலக்கும். சோழர்களே, இஸ்லாம் வருவதற்கு முன்பு அந்த ஜாகிலியா காலத்தில் இருந்த ஒரு மோசமான ஒரு கொடிய நோய் மீண்டும் உங்களுக்கு மத்தியிலே ஊர்ந்து கொண்டிருக்கிறது, பரவிக்கொண்டிருக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன, இது என்ன நோய், அது கேன்சரா அல்லது வாந்தி பேதியா, உயிரை போக்குன்ற பயங்கரமான நோயா, என்ன நோய் அது, அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிற அந்த நோய் என்ன தெரியுமா, அல் ஹஸது வல் பக்வா, பொறாமையும் கோபமும், இந்த ரெண்டும் இருக்கிறது. அலாஹியல் ஹாதிகா, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாவிதனின் கத்தி, பாபரின் கத்தி ஒருவரின் தலையில் இருக்கிற முடிகளை எப்படி அதை அப்படியே வலித்து விடுமோ, இதே போல ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை தீனை மொட்டையாக்கி விடும் இந்த ரெண்டும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நெருப்புக்கு ஒப்பிடுகிறார்கள், இங்கே நாவிதனின் கத்திக்கு ஒப்பிடுகிறார்கள் பொறாமையை. அன்பு சகோதரர்களே, எனவே ஒருவர் இன்னொருவரோடு பொறாமைப்படுவது காரணம் இல்லாமல் அது ஒரு இஸ்லாமிய பண்பல்ல, அது மிக மோசமான ஒன்று. அதன் காரணமாகத்தான் அடுத்தவர்களுடைய குறை பெரிதாக தெரிகிறது. அவர் குறை செய்கிறார் இல்லையா, அதை அம்பலப்படுத்துவதற்கா? இன்று சில நபர்களை பார்க்கிறோம், விசேஷமாக படித்தவர்கள் வாழ்பவர்கள் எல்லாரும் கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனால அங்க வாட்ஸ்அப் இருக்குது, பேஸ்புக் இருக்குது, என்ன செய்கிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய குறையை வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் பகிரங்கமாக பரத்துவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய மானம் இன்று நாங்கள் அதாவது எல்லா பகுதிகளிலும் ஹியூமன் ரைட் பேசுவதை பார்க்கிறோம். மனித உரிமை, இந்த உலகத்துக்கு மனித உரிமையை சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம். அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய இன்னொருவருடைய மானம், இன்னொருவருடைய பொருள், இன்னொருவருடைய உயிர், இஸ்லாம் அதற்கு எவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய மைதானத்தில் இருக்கிறார், ஹஜ்ஜுக்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியதா, மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் புனித ஹஜ்ஜிக்காக, லட்சக்கணக்கு செலவழித்து 6 லட்சம் 7 லட்சம் என்றெல்லாம் ஒருவர் ஹஜ்ஜிக்காக செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஏன் அந்த புனித பூமிக்காக அங்கே சென்று ஹஜ்ஜி செய்வது, அங்கே தவாப் செய்வது, சகோதரர்களே காபத்துல்லாவை பார்ப்பது, இவைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மானத்துக்கும் உரிமை பொருளுக்கும் உயிருக்கும் எவ்வளவு அந்தஸ்து கொடுத்தார்கள் என்றால், கடைசி ஹஜ்ஜின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜின் போது சகோதரர்களே அரஃபா மைதானத்தில் இருக்கிறார். அரஃபா மைதானம் அது மஹ்ஷர் மைதானத்தை நினைவுபடுத்துகின்ற, துல்ஹிஜ்ஜா 9வது நாள் லட்சோப லட்ச ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக செல்லுகின்ற அத்தனை ஹாஜிகளும், அது 50 லட்சமோ 30 லட்சமோ அத்தனை பேரும் ஒரே இடத்தில் இருக்கின்ற ஒரு இடம் என்றால் அந்த அரஃபா மைதானம் தான். இந்த அரஃபா மைதானத்திலே ரசூலுல்லாஹ் தனது கடைசி ஹஜ்ஜின் போது அங்கே இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லோரையும் வைத்து உபதேசம் செய்கின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். இது என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். சகோதரர்களே, எல்லாருக்கும் தெரியும் இது துல்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்ல, ஏன் கேட்கிறார்கள், அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் தானே இது துல்ஹிஜ்ஜா மாதம் என்று, ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறார்கள், நாங்கள் நினைத்தோம் வேறொரு பெயர் ரசூலுல்லாஹ் வைத்து விடுவார்களோ என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்ப சொல்லுகிறார்கள், தோழர்களே இது துல்ஹிஜ்ஜா மாதம் அல்ல வேறொரு பெயரை வைத்து விடுவார்களோ, நாளை சொல்லி விடுவார்களோ என்று நாங்கள் நினைத்தோம். சொன்னார்கள், இது 9வது நாள் அல்லவா. திரும்ப கேட்டார்கள், இது என்ன இடம் என்று உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இது அரஃபா என்று. சொன்னார்கள், இது அரஃபாவுடைய மைதானம் என்று உங்களுக்கு தெரியாதா? ஓ என்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், தோழர்களே இந்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம் ஹஜ்ஜுடைய கடமையை செய்கின்ற மாதம். குர்ஆன் சொல்லுகிறது, அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜு செய்வதற்கு என்று குறிப்பிட்ட மாதங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதமும் ஹஜ்ஜுடைய மாதம். எனவே சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதத்தின் சிறப்பை விட, இந்த நாளின் சிறப்பை விட, இந்த இடத்தின் சிறப்பை விட, ஒரு முஸ்லிமுடைய மானம் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய பொருள் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமுடைய உயிர் கண்ணியமானது என்று ரசூலுல்லாஹ் கடைசி உபதேசத்தின் போது மனித உரிமை பற்றி, ஒரு முஸ்லிமுடைய மரியாதை ரெஸ்பெக்ட் பற்றி சொல்லுகிறார்கள் என்றார். சகோதரர்களே, நாம் இதை மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ஜுடைய மாதத்தை விட, ஹஜ்ஜுக்காக ஒன்று சேருகின்ற இந்த அரஃபா மைதானத்தை விட, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாளை விட, ஒரு முஸ்லிமுடைய மானம் கண்ணியமானது, பொருள் கண்ணியமானது, அவருடைய உயிர் கண்ணியமானது என்று சொல்லுகிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, அந்த முஸ்லிமுடைய மானத்தை போக்கலாமா, குறை சொல்லி திரியலாமா? அன்பு சகோதரர்களே, நாங்கள் யாரும் மலக்குகள் அல்ல, குறை செய்யாதவர்கள் அல்ல. அல்லாஹ் குறை செய்கின்ற தன்மையோடு தான் எங்களை படைத்திருக்கிறார். எனவே ஒருவருடைய குறையை கண்டால் மறைக்க வேண்டும். அதை பேப்பர்ல போடுறது அல்ல, அதை வாட்ஸ்அப்ல எழுதுறது அல்ல. சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய அவனுடைய குறையை மறைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதம முஸ்லிமன் கதமஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிமுடைய மானத்தை, ஒரு குறையை யார் மறைக்கிறானோ அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே அவருடைய குறையை மறைப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உலக மக்களும், இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிற மஹ்ஷர் மைதானத்திலே எங்கட குறை எப்படி இருக்கும் சகோதரர்கள்? قرآن سورة ياسين اللي تليوها الله صلى الله عليه وسلم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون உங்களுடைய வாய்களுக்கு பூட்டு போட்டு உங்களுடைய கைகளையும் கால்களையும் நாங்கள் மஹ்ஷர் மைதானத்திலே பேச வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சகோதரர்களே, எங்களோட வாய்க்கு பூட்டு போடப்பட்டிருக்கும், எங்களோட கைகளும் காலும் பேசுகிற அந்த நாளிலே எங்களோட குறைகள் அம்பலமாகும். யார் அந்த நேரத்திலே மறைப்பது? ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தவர், ஒரு முஸ்லிமின் மானத்தை பாதுகாத்தவர் அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்கிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்று வட்டி என்றால் பயப்படுகிறோம். வட்டி வட்டி எடுக்க கூடாது, ஹராம். உண்மையிலே ஹராம் தான். இன்று எத்தனையோ நபர்கள் அந்த பாவத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். அவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து விலக வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான பாவம். ஆனால் அன்பு சகோதரர்களே, அர்பர் ரிபா, வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி 100,000 கொடுத்து 1.5 லட்சம் எடுக்கிறது அல்ல, வட்டிகளிலே அர்பர் ரிபா. ஹதீஸிலே வருகிறது, வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி இஸ்திதால துரஜில் ஃபி ஹிர்லி அஹீஹி, ஒரு இஸ்லாமிய சகோதரனின் மானத்தை போக்குவது, மானபங்கப்படுத்துவது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதரர்கள், வட்டிக்கு இருக்கிற வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய தண்டனைகளை பார்க்கின்ற பொழுது மெய் சிலிர்க்கிறது. ஆனால் வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி ஒரு முஸ்லிமின் மானத்தை மானபங்கப்படுத்துவது என்றால் எத்தனையோ முஸ்லிம்கள் இன்று அவர்களை அறியாமலே வட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வட்டியினுடைய கொடூர பாவத்துக்குள்ளே ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல விபச்சாரத்தை பார்க்கிறோம், விபச்சாரம் ஒரு கடுமையான பாவம். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே அல்லாதற்கு தண்டனையை ஹத்தை வைத்திருக்கிறார். திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்தது நிரூபமாகிவிட்டால் அவர் ரஜிம் செய்து கொல்லப்பட வேண்டியவர் என்பதை அழகாக இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுவதை, அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லி திரிவதை, அடுத்தவர்களை பற்றி அவர்களுடைய குறைகளை அவர்கள் விரும்பாததை, ரீபத் புறம் என்கிறது, ஒருவர் விரும்பாததை பேசுறது. ஒரு ஒரு இடத்துல நம்மளை பற்றி இன்னொருவர் பேசுறத நாங்க விரும்பலன்னா அன்பு சகோதரர்களே, அது புறம் பேசுவது, அது பெரிய பாவம். ஏன் இன்னொருவரை பற்றி பேச வேண்டும்? இன்னொருவரை பற்றி பேசுவது, கதைப்பது, குறை சொல்லுவது, குறை தேடுவது, சிலருக்கு வட்டிலா பண்ற மாதிரி அவ்வளவு சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் புறம் பேசுவதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் தீபா, அடுத்தவர்களுடைய குறை சொல்லி திருவது, அடுத்தவர்கள் விரும்பாததை ஒரு இடத்திலே அவர் பற்றி பேசுவது அஷத்து மினல் ஜினா, விபச்சாரத்தை விட கடுமையான பாவம் என்றார்கள், குற்றம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், கைஃபல் கீபா அஷத்து மினல் ஜினா, அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரம் விபச்சாரத்தை விட எப்படி பாவமாக குற்றமாக இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு நபர் விபச்சாரம் செய்துவிட்டார், ஏதோ தெரியாமல் செய்துவிட்டார், யாருக்கும் தெரியாது, அவர் செய்த அந்த குற்றம் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வருந்துகிறார், தௌபா செய்கிறார், அல்லாஹிடத்தில் கையேந்துகிறார், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறார், யா அல்லாஹ், நான் இந்த தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக என்று அவர் அல்லாஹுவோடு நெருங்கி செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். அந்த விபச்சார குற்றத்தை மன்னிக்கலாமே, அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, அது அல்லாஹ்வுடைய கடமையிலே செய்த ஒரு தவறு. ஆனால் யாரை பற்றி அவர் இல்லாத இடத்தில் புறம் பேசினாரோ, அவரை பற்றி பலாய் கழுவினாரோ, அவருடைய குறைகளை அவிழ்த்து விட்டாரோ, இவர் நபி அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். எனவே தோழர்களே, விபச்சாரத்தை விட கடுமையான பாவமாக இந்த புறம் பேசுவது இல்லையா என்று கேட்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, நாங்கள் எங்களை அறியாமலே வட்டியினுடைய குற்றத்துக்கு ஆளாகிறோம், எங்களை அறியாமலே விபச்சாரத்தை விட மோசமான பாவத்துக்கு ஆளாகிறோம். அன்பு சகோதரர்களே, அடுத்தவர் மீது பொறாமைப்பட்டு அவர் மீது பேசாமல் இருப்பதும், அவருக்கு அநியாயம் செய்வதும், சூனியம் செய்வதும், இவ்வாறான மோசமான விடயங்களுக்கு ஏன் எங்களை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன யுஃதூனல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிமான மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஃபாவிகள், ஒண்ணுமே அவங்க செய்யல. ஆனா அவர் நல்லா இருக்கிறது இவருக்கு பிடிக்கிறதில்ல, அதனால அவரை பத்தி சும்மா அதைவரையும் சொல்லி திரிகிறார். சகோதரர்களே, கோல் சொல்லி குடும்பங்களை பிரிப்பது, இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே பிரிப்பது மிகப்பெரிய கட்ட துர்வா, மிகப்பெரிய அதன் பிணத்தின் வாசத்தை விட மிக மோசமான ஒன்று. ஏனென்றால் குர்ஆன் சொல்லுகிறது, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமதா, கோல் சொல்லி புறம் பேசி சமூகத்திலே வேற்றுமையை குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒவ்வொருவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நாசம் இவர்களுக்கு வராதா? எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அப்பாவிகளான முஸ்லீம்களான முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு யாரெல்லாம் நோவினை சொல்லுகிறார்களோ அவர்களை பற்றி குறை சொல்லி புறம் பேசி அவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி மானத்தை போக்கி. சகோதரர்களே, அதே போல இன்னொரு கோஷ்டியை பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய பொருளை சூறையாடும், அடுத்தவர்களுடைய பொருள் காணி நிலம். அன்பு சகோதரர்களே, தனக்கு உரிமை இல்லாத அடுத்தவருடைய ஒரு சான் காணியை, ஒரு மூலம், ஒரு சான், ஒரு மூலம் அல்ல சகோதரர்கள், இந்த பேச்சஸ் கணக்கு, அதாவது எத்தனையோ, அதாவது ஏக்கர் கணக்கு அடுத்தவர்களுடைய காணியை, கடையை தன்னுடைய பேரிலே எழுதி கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு ஏப்பம் விடுகிற எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய நீதிமன்றம் இல்லை என்று நினைக்கிறார்களா? அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள். உலகத்திலே இவர்கள் எந்த ஜட்ஜிடத்திலே போய் வழக்கு பேசி வென்றாலும், அன்பு சகோதரர்களே, அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாகிமீ, அல்லாஹுடைய ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, அங்கே அகப்பட்டுக் கொள்ளுவார்கள். சஹாபாக்களிடத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டாங்க, அத்தத்ரூன மல் முஃப்லிஸ், தோழர்களே உங்களுக்கு தெரியுமா பங்களோட்டுக்காரன் யார் என்று, பங்களோட்டுக்காரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எங்கள்கிட்ட கேட்டாலும் நாம் என்ன பதில் சொல்லுவோம், யாருக்கு பணமும் பொருளும் இல்லையோ, பணத்திலும் பொருளிலும் உயர்நிலையில் இருந்து தாழ்ந்த நிலையை யார் அடைந்திருக்கிறாரோ அவர்தான் பங்களோட்டுக்காரன் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே பதிலே மற்ற சஹாபாக்களும் சொன்னார். உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தோழர்களே அதுவல்ல வங்குரோத்து, அது உலகத்தில் நடக்கிற வங்குரோத்து, அது பிரச்சனை இல்லை, யாராவது கை கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள். ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே யாரும் வங்குரோத்து நிலையை அடையக்கூடாது. நாளைய கியாமத்துடைய நாளையிலே சில நபர்கள் மூட்டை மூட்டையாக அமல்களுடைய நன்மைகளை சுமந்து வருவார். தொழுகையினுடைய நன்மை மலை போன்றிருக்கு, ஜகாத்துடைய நன்மை மலை போன்றிருக்கு, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை மலை போன்றிருக்கும், பெருத்த மூட்டை மூட்டையாக அமல்களுடைய நன்மைகளை கொண்டு வருவார்கள். ஆனால் இன்னொருவருக்கு ஏசி இருப்பார், இன்னொருவருக்கு அடித்து இருப்பார், இன்னொருவருடைய மானத்தை போக்கி இருப்பார், இன்னொருவருக்கு குறை சொல்லி இருப்பார், இன்னொருவருடைய சொத்தை அபகரித்திருப்பார், இப்படி அடுத்தவருடைய உரிமையை பாழ்படுத்தி இருப்பார். இவர்கள் அல்லாஹுக்கு முன்னால் நன்மைகளை சுமந்து கொண்டு வந்ததோடு இவர்களுடைய நன்மைகளை யாருக்கு அநியாயம் செய்தார்களோ, யாருக்கு யாருடைய மானத்தை போக்கினாரோ, யாருக்கு ஏசினாரோ, யாருக்கு அடித்தாரோ, யாருடைய சொத்தை அபகரித்து இருக்கிறாரோ அவர்களுக்கு இவருடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அவ்வாறு கொடுக்கப்பட்டும் கூட இவருடைய அநியாயங்கள் முடியல. எனவே இவர் யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறாரோ அவருடைய பாவத்தை எடுத்து இவர்ல போட்டு இவரை நரகத்துக்கு தள்ளப்படும். இவர்தான் முஃப்லிஸ், இவர்தான் வங்குரோத்துக்காரர் என்பதை தெளிவாக அழகாக ஹதீஸிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழங்கப்படுகிறார். அதனால் தான் குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன யுஃதூனல் முஃமினீன வல் முஃமினாத், விசுவாசிகளான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ, அநியாயம் செய்கிறார்களோ இவர்கள், அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃபகதஹ் கமலு புஹ்தானம் வ இஸ்மன் முபீனா, இஸ்மன் முபீனா என்கிறது பெரிய குற்றம், இவர்கள் பெரிய பாவத்தை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் அதாவது பெரிய ஒரு அவதூறையும் சுமந்து கொண்டார்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு இஸ்லாமியனை பொறுத்த வரையிலே அடுத்தவர்களை நேசிக்க வேண்டும், அடுத்தவர்களோடு அன்பாக நடக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய குறை நடக்கூடாது, புறம் பேசக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அது நடந்தாலும் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து எங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறை தேடுகின்ற சிலரை நாங்கள் பார்க்கிறோம், அவங்களோட வேலையே இந்த சில மோசமான மிருகங்கள் நாய்கள் மோப்பமிடுற மாதிரி இவங்களோட வேலை அடுத்தவங்க குறைய தேடுறதுதான். இன்னும் சிலரை பார்க்கிறோம் சண்டை கட்டி, அவங்களுக்கு சண்டை முடிக்காட்டி பத்தியன் இல்லை. அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சண்டை பிடிப்பதற்கு தகுதி இருந்து இன்னொருவரோடு சண்டை பிடிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருந்தும் அதை விட்டு விட்டவர் அல்லாஹுக்காக சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே ஒரு மாளிகையை அல்லாஹிடத்திலே வாங்கி கொடுப்பதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் என்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அன ஸஈமும் பிபைத்தின் ஃபீ அலல் ஜன்னா, சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே அல்லாஹிடத்தில் ஒரு மாளிகையை வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? நல்ல அஹ்லாக், நல்ல குணம் உள்ளவருக்கு என்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அடுத்தவர் மீது பொறாமைப்படாமல், வஞ்சகம் இல்லாமல், அடுத்தவருடைய குறைகளை தேடி அம்பலப்படுத்தாமல், நல்ல குணம் உள்ளவர்களாக, விட்டுக் கொடுக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, பிறரை நேசிக்கிறவர்களாக. தீன் என்றால் என்ன அன்பு சகோதரர்? மார்க்கம் என்றால் என்ன? வெறும் சடங்குகளை செய்வது, வணக்கங்களை செய்வது மட்டுமல்ல, அவற்றை செய்ய வேண்டும், விடவும் முடியாது. அப்படி என்று தொழாமல் இருக்க முடியாது, நோன்பு பிடிக்காமல் இருக்க முடியாது, அது கடமைகள். ஆனால் அவற்றை மட்டும் செய்தால் போதுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் முஃமின் யஅலஃப் வயஅலஃப். மூமின் என்றால் யார் தெரியுமா? பிறரை நேசிப்பார், ஒற்றுமையை விரும்புவார். அவர் பிறரை நேசிப்பார், ஒற்றுமையை விரும்புவார். இவர் தான் மூமின். சண்டை கட்சி அல்ல, சமூகத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறவர் அல்ல, பிரச்சனையை உருவாக்குறவர் அல்ல மூமின் என்கிறவர். அடுத்தவரை விரும்புவார், நேசிப்பார். அதே மாதிரி அவரும் பிறரால் நேசிக்கப்படுவார், அவரும் பிறரால் அதாவது விரும்பப்படுவார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மீது அநியாயம் செய்யாமல், குரோதம் கொள்ளாமல், பொறாமை படாமல் இருப்பது அது எவ்வளவு தூரம் அவரை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவருக்கு உண்டாக்கும் என்றால், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு மஸ்ஜிதில் இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, மஸ்ஜிதில் நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு நபர் ஒலு செய்து கொண்டு அவருடைய பாதரட்சியை இடது கையால் தூக்கிக் கொண்டு, முகத்திலே வடிகிற தண்ணீரை இன்னொரு கையால் துடைத்துக் கொண்டு அந்த சபை நோக்கி உட்கார்வதற்காக வருகின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தோழர்களே, அதோ யத்லுல்லான் அலைக்கும் ரஜுலும் மின் அஹலில் ஜன்னா, உங்களை நோக்கி வருகிற அந்த நபர் சொர்க்கத்து மனிதர், சொர்க்கத்து மனிதர் ஒருவர் உங்களோடு சேருவதற்கு வருகிறார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய பொன்னான நாவினால் அவரை சொர்க்கத்து மனிதர் என்று வர்ணித்து விட்டார். இரண்டாவது நாளும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இரண்டாவது நாளும் அந்த நபர் வருகின்ற பொழுது நபி அவர்கள், அல்லான் யத்லுல்லான் அலைக்கும் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளில் ஒருவர் அதோ வருகிறார் பாருங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது நாளும் அந்த நபர் ரசூலுல்லாஹுடைய சபையை நோக்கி வருகின்ற பொழுது அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சபையில இருந்த இளம் சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்ற அந்த நபித்தோழருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் ரசூலுல்லாஹ் மூன்று நாளும் இவரை சொர்க்கத்து மனிதர் என்று சொன்னார்? இவர் என்ன அப்படி செய்கிறார்? இவருடைய இவர் எந்த அளவு கொடை கொடுக்கிறார், எந்த அளவு நின்று வணங்குகிறார், இவருடைய வணக்கம் என்ன, பார்க்க வேண்டும் என்று அவரிடத்திலே போய் அவரோட வீட்டில் தங்குறதுக்கு அனுமதி தாருங்களா என்று கேட்டு அவர் அவருடைய வீட்டிலே போய் மூன்று நாள் தங்குகிறார். அவருடைய வீட்டிலே போய் அவர் தங்கியது ஏன்? அவரை பரிசீலனை செய்வதற்காக, வேறொன்றும் இல்லை. ஆனால் அந்த நபருக்கு அது தெரியாது, அனுமதி கேட்டதோடு கொடுத்து விட்டார், ஏற்பாடு செய்தார். இவர் போய் வீட்டிலே தங்குகிறார். மூன்று நாளும் அவர் செய்கிற அமல்களை நோட்டம் எடுகிறார். அன்பு சகோதரர்களே, மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், தோழரே, நான் உங்களோட வீட்டுக்கு வந்தது உங்களோட அமல்களை பரிசீலனை செய்வதற்காக. ஆனால் நீங்க எங்களை மாதிரி தானே அமல் செய்றீங்க, கூடுதலா ஒன்றும் செய்யலே, எங்களை போல ரெண்டு நாள் தஹஜ்ஜத் ரகாத் தஹஜ்ஜத் உணர் எங்களை போல தான் கூட கொடுக்கறீங்க, கூடுதலான எந்த ஒரு அமலையும் உங்களிலே நான் காணவில்லை. ஆனால் மூன்று நாட்களாக நீங்கள் சபைக்கு வருகின்ற பொழுது உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோ சொர்க்கத்து மனிதர் வருகிறார், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே நீங்க இந்த அளவு ரசூலுல்லாஹுடைய வாயினால் சொர்க்கத்து மனிதர் என்ற நன்மாராயத்தை அடைவதற்கு என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக நான் வந்தேன், ஆச்சரியமாக இருக்கிறது, அப்படி ஒன்றும் தெரியலையே என்று சொல்லி அவரை விட்டும் பிரிந்து போவதற்கு ஆயத்தமாகின்ற பொழுது அவர் சொன்னார், தோழரே, உண்மையிலே ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னதாக இருந்தால் அதில் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் பிரியாவளை பெற்று செல்வதற்காக போகிறார். போனவரை திரும்ப அழைத்து சொல்லுகிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பற்றி அவ்வாறு சொன்னார்கள் என்றால் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னிலே இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு குணம் என்னவென்றால், இதுவரைக்கும் எப்பொழுதும் என்னிலே என்னுடைய உள்ளத்திலே யாரின் மீதும் குரோதமும் இல்லை, வஞ்சகமும் இல்லை, பொறாமையும் இல்லை என்று சொல்லுகிறார். அதுதான் எனக்கு இருக்கிற விசேஷமான ஒரு குணம் என்று சொன்னதோடு, அந்த அப்துல்லாஹ் இப்னு அம் அவருடைய வீட்டில் தங்கிய அந்த நபித்தோலர் கட்டி அணைத்து சொல்லுகிறார், இதுதான் விஷயம், இந்த குணம் உங்களை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறது, இதுல எல்லாருக்கும் இப்படி இருக்க இயலாது, சக்தி பெற மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? ரசூலுல்லா அவருடைய வணக்கத்தை வைத்து அல்ல சொர்க்கத்து மனிதர் என்று அவருக்கு சொன்னது அவருடைய குணம். ஆனால் சகோதரர்களே, இன்று பாம்பை போன்று கீரியை போன்று அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களால் அடுத்தவருடைய சொத்து அபகரிக்கிறது, புறம் பேசி திரிகிறது, கோல் சொல்றது. அன்பு சகோதரர்களே, சிலருடைய பழக்கம் இருக்கிறது தன்னுடைய குறையை திருத்த மாட்டார், தன்னிலே எவ்வளவு குறை இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அடுத்தவர்களுடைய குறை தேடுகிறவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய குறையை தேடுகிறவர் அடுத்தவர்கள் கண் இருக்கிற கப கூட அவருக்கு மலை போல தெரியும், ஆனா தன்ன கண்ண ஈச்சமரம் முளைச்சி அது அவருக்கு தெரியாது. ஹதீஸ்ல வருகிறது, தன்னுடைய கண்ணிலே ஈச்சமரம் இருக்கிறது அது அவருக்கு தெரியாது, அடுத்தவருடைய கபைதான் அவருக்கு பெரிதாக தெரிகிறது. இப்படித்தான் அடுத்தவருடைய குறை தேடுகிறவர். இன்னொரு ஹதீஸ்லே வருகிறது, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டிய நபர் அந்த ஜனாசாவிலே இருந்த குறையை மறைத்து விட்டால், ஜனாசா அதை குளிப்பாட்டியவர் வெளியே வந்து, உங்களுக்கு தெரியுமா நான் தான் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டினேன், அவருடைய வயிறு இப்படி, அவட கால் இப்படி, அவரது உருவம் இப்படி என்று சொல்லி தெரியாமல், அன்பு சகோதரர்களே, ஜனாசாவை குளிப்பாட்டிய ஒருவர் அதிலே கண்ட குறையை மறைத்ததற்காக அல்லாஹு தஆலா அர்பைன கபீரா ஹதீஸ்லே வருகிறது, அவருடைய 40 பெரும்பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறார். அன்பு சகோதரர்களே, ஜனாசாவின் குறையை மறைத்தவருக்கு அல்லாஹ் அவருடைய 40 பாவங்களை பெரும்பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், ஹயாத்தோடு இருக்கிற ஒரு சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய குறையை மறைப்பதற்கு அன்பு சகோதரர்களே அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். எனவே ஒற்றுமை என்கிறது எங்களுடைய குடும்பத்தில் இருந்து உருவாக வேண்டும் சகோதரர்களே. நல்ல குணம் எங்களிலே ஒவ்வொருவர்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தந்த மிக உன்னதமான ஒரு வழி அன்பு சகோதரர்களே. அதே நேரத்தில் பார்க்கிறோம், இன்னும் மோசமான பாவச் செயல்கள் பகிரங்கமாக பரவிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலே மிக கவலைக்குரிய விடயம்தான் நமது வாலிபர்கள், பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் கூட இன்று டிரக்ஸுக்கு, அதாவது மோசமான மது பாவனைகளுக்கு, அதாவது மோசமான போதை வஸ்துக்களுக்கு ஆளாகி இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, சமுதாயத்திலே சம்பந்தப்பட்டவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், சமூக தலைவர்கள், ஊர் மக்கள் இது விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நமது பெயர் இன்று சமூகத்திலே சகோதரர்களே அவிந்து நாட்டம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவற்றை கொண்டு வருவது, விற்பது, அவற்றை சந்தைப்படுத்துவது நமது நம்மவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று சமூகத்திலே அந்நியர்கள் பேசிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். மதுவை பற்றி, போதை வஸ்துவை பற்றி இஸ்லாம் எவ்வளவு அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது சகோதரர்களே. அதை ஏன் அல்லாஹு தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறார்? ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், மது பிரியர்கள், போதை வஸ்துக்கு ஆளாகினவர்கள் அன்பு சகோதரர்களே தன்னால் விட்டுக் கொள்ள முடியாது என்றால், நாளைய கியாமத்துடைய நாளையில் சொர்க்கம் போனாலும் அவங்களுக்கு சொர்க்கத்துடைய மது கிடைக்காது என்பதை ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். உலகத்துடைய மது போல அல்ல சொர்க்கத்துடைய மது. அல்லாஹ் இன்பம் இன்பம் கொண்டாடுகிற உலகம் அல்ல அன்பு சகோதரர்களே. அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா, வாழ்வு என்கிறது சொர்க்கத்துடைய வாழ்வுதான் வாழ்வு என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சொர்க்கத்திலே உலகத்திலே மது பிரியர்கள், உலகத்திலே தௌபா இல்லாமல் மதுவோடு மௌத்தானவர்கள் சொர்க்கத்துடைய மதுவை அனுபவிக்க மாட்டார்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நரகத்திலே கொடுக்கிற தண்டனை என்ன? சதீது அஹலின் நார், நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வடிந்து அந்த நரக நெருப்பிலே வெந்து வெந்து அவருடைய உடம்பிலிருந்து வடிந்த சேலும் செலவும் தான் இந்த மதுப்பிரியர்களுக்கு உணவு என்று வருகிறது. பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும். அன்பு சகோதரர்களே, இன்று சிறுவர்கள் கூட பாடசாலைக்கு சென்றுகின்ற மாணவர்கள் கூட நாட்டுக்கு திரளால வாய்ப்புகள் என்னவோ வச்சுட்டு போறாங்களாம். என்னவோ போதை வஸ்துக்கள் விற்கப்படுகிறது கடைகளிலே லாபத்துக்காக. அன்பு சகோதரர்களே, ஏன் இஸ்லாம் தடை செய்த இந்த விடயங்களுக்கு நாங்கள் ஆளாக இருக்கிறோம்? அன்பு சகோதரர்களே, அழகான ஒரு வழிகாட்டலை இஸ்லாத்தின் மூலம் பெற்றிருக்கிறோம். எனவே நாங்கள் இதை அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நாங்கள் ஒற்றுமை இழந்து பாவச்செயல்களுக்கு ஆளாகி இப்படி சிதறி அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து தூரமாகி கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, எனவே சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். சோதனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது, இவ்வாறான விடயங்களின் காரணமாக, பாவச்செயல்களின் காரணமாக. எனவே சகோதரர்களே, உணர்ந்து விளங்கி தௌபா செய்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சி எடுப்போமாக. அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? நீ தடை செய்த பாவச்செயல்களிலிருந்து எங்களை விலக்கி விடுவாயா? நல்ல குணம் அல்லாஹ் பண்புள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயா? நாளைய கியாமத்துடைய நாளையில் உனக்கு முன்னாலே பங்குரோத்துக்காரர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே அல்லாஹ். பிறருக்கு அநியாயம் செய்கிறவர்களாக எங்களை ஆக்கி விடாதே. பிறர் மீது நல்ல 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 உள்ளம் உள்ளவர்களாக, நல்ல குணம் உள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயா? இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா? முழு உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயார். இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை சக்திகளையும் அழித்து விடுவாயார். அத்தனை இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்களை யா அல்லாஹ் நீ சோதனைகளை இறக்கி வைப்பாயா? நீ இவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பாயா? எங்களுக்கு பரக்கத் செய்வாயா? எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளுவாயா? ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.